அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் அத்தியாயம் 28. நாங்கள் தப்பி கரையை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். அறிமுகமில்லாத அந்த தீவின் மக்கள் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த நேரத்திலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடும் போது ஒரு விரியன் பாம்பு வெப்பம் தாங்காமல் வெளியே வந்து அவனுடைய கையை கவி கொண்டது. விரியன் பாம்பு அவன் கையிலே தொங்குகிறதை அறிமுகமில்லாத அந்த தீவின் மக்கள் கண்டபோது, இந்த மனிதன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் கடலிலிருந்து தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க விடவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த விரியன் பாம்பை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கொண்டு அல்லது அவன் உடனடியாக விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாக பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது தங்களுடைய எண்ணத்தை மாற்றி அவர் ஒரு தெய்வம் என்று சொல்லிக் கொண்டார்கள். தீவிற்கு முதலாளியாக புபிலியோ என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு அருகில் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாட்கள் அன்போடு உபசரித்தான். புபிலினுடைய தகப்பன் காய்ச்சலாலும் இரத்த பேதியினாலும் வியாதிப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜபம் பண்ணி அவன் மேல் கரங்களை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரர்களும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு அதிக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். 3 மாதங்கள் சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலில் நாங்கள் ஏறி புறப்பட்டு சீரகூசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே 3 நாட்கள் தங்கினோம். அந்த இடத்தை விட்டு கரையோரமாக சுற்றி பயணம் செய்து ரேகியு துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தோம். மறுநாளில் தென்றல் காற்றடிக்கும் போது புறப்பட்டு 2ஆம் நாள் புத்தே யோலி பட்டணத்திற்கு வந்து அங்கே சகோதரர்களை கண்டோம். அவர்கள் எங்களை 7 நாட்கள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். அந்த இடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அபியுபுரம் வரைக்கும் சிலர் 3 தங்கும் விடுதி என்ற இடம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்திரித்து தைரியமடைந்தார்கள். நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது 100 பேருக்கு தலைவன் தன் காவலில் இருந்தவர்களை போர் தலைவனிடத்திலே ஒப்புக்கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற போர் சேகவனுடைய தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக் கொண்டான். 3 நாட்களுக்கு பின்பு பவுல் யூதர்களில் முக்கியமானவர்களை வரவழைத்தான். அவர்கள் கூடி வந்திருந்த போது அவன் அவர்களை நோக்கி, சகோதரர்களே, நம்முடைய மக்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் பழக்கங்களுக்கும் விரோதமானதொன்றையும் நான் செய்யாமல் இருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமிலிருந்து ரோமர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டேன். அவர்கள் என்னை நியாயம் விசாரித்த போது மரணத்திற்கு உரிய குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணாதபடியினால் என்னை விடுதலை ஆக்க மனதாயிருந்தார்கள். யூதர்கள் அதற்கு எதிர் பேசின போது நான் ராயனிடத்தில் முறையிட வேண்டியதாயிருந்தது. ஆனாலும் என் மக்கள் மேல் எந்த ஒரு குற்றம் சாட்ட வேண்டுமென்று நான் அப்படி செய்யவில்லை. இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களை காணவும் உங்களோடு பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கிறேன் என்றான். அதற்கு அவர்கள், உன்னை குறித்து யூதேயாவிலிருந்து எங்களுக்கு கடிதம் ஒன்றும் வரவும் இல்லை. வந்த சகோதரர்கள் ஒருவனும் உன் பேரில் ஒரு தீங்கான காரியத்தையும் அறிவித்ததும் இல்லை, அதை பற்றி பேசினதும் இல்லை. எங்கும் இந்த மத பிரிவிற்கு விரோதமாக பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இதை குறித்து உன்னுடைய கருத்து என்னவென்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள். அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து, அந்த நாளில் அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலை துவங்கி மாலை வரை மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களிலிருந்து இயேசுக்குரியவர்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து வலியுறுத்தி பேசினான். அவன் சொன்னவைகளை சிலர் ஏற்றுக்கொண்டனர், சிலர் விசுவாசிக்காமல் இருந்தார்கள். இப்படி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கருத்து வேறுபட்டவர்களாக புறப்பட்டு போகும்போது பவுல் அவர்களுக்குச் சொன்ன வார்த்தையாவது, நீங்கள் காதாரக் கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணாரக் கண்டும் பார்க்காதிருப்பீர்கள், இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த மக்களின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாக கேட்டு தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த மக்களிடத்திற்கு போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவியானவர் ஏசையா தீர்க்கதரிசியைக் கொண்டு நம்முடைய முற்பிதாக்களுடனே நன்றாக சொல்லியிருக்கிறார். ஆதலால் தேவனுடைய இரட்சிப்பு யூதரல்லாதவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றான். இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் விவாதம் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருடங்கள் முழுதும் தங்கி தன்னிடத்தில் வந்த அனைவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான்.